அதுக்கப்புறம் ஸ்வக்ஷஹ ஸ்வங்கஹ சதானந்தஹ நந்திர் ஜோதிர் கணேஸ்வரஹ விஜிதாத்மா விதேயாத்மா தத்கீர்த்தி சின்ன சம்சயஹ. அடுத்த ஸ்லோகத்துல ஸ்வக்ஷஹ சோபனமான கண்களை உடையவர் பகவான், சரீரம் முழுக்க பரம சௌந்தர்யம் நான் சொன்னேன், சர்வலட்சண லட்சண்யா லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா, எல்லா லட்சணங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறவர், அவயவங்கள் முழுக்க ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறவர், எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் கண் எப்படி இருக்கணும் புறம் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் தகுந்தா போல ஒரு இடமானது எங்கே பார்க்கலாம், பகவானிடத்தை தான் பார்க்கலாம். அதனால தான் அவருக்கு அழகர்னு பேரு, பரம சுந்தர மூர்த்தி. அப்படி இருந்த போதிலும் ஒவ்வொரு மனுஷனுக்கு எது ரொம்ப அழகா இருக்கணும், கண்கள். சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம், உடம்பு முழுக்க அழகா இருந்து கண்ணு மட்டும் ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அழகெல்லாம் கெட்டு போயிடும். ஸோ அந்த கண்கள் தான் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக நம்ம பொம்மை போடுற காலத்திலையும் பாருங்க, அந்த கண்கள் நல்லா அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த கண்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆகையால் அப்படிப்பட்டதான அழகான கண்களை உடையவர் ஸ்வக்ஷஹ சோபனே புண்டரீகாபே அக்ஷிணி அஸ்யா, தாமர இதழ் போன்றதான கண்களை உடையவர். இந்த தாமர இதழ்னு என்ன அர்த்தம், விசாலமாக இருக்கணும், அந்த நுனியில சிவப்பா இருக்கணும், நடுவுல கொஞ்சம் வெளுப்பா இருக்கணும், அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். அதோட மட்டும் தாமர இதழ் அது எப்பொழுதும் அந்த ஈரப்பதத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த மல்லி அரளி இந்த புஷ்பங்கள்லாம் காலமை போட்டியெல்லாம் சாயங்காலத்துக்கு வாடி போயிடும், தாமரை பூ மட்டும் இதழ் பாருங்க அது சாதாரணமாக வாடாது ஒன்று ரெண்டு நாளைக்கு வரைக்கும். அது மாதிரி எப்பொழுதுமே சர்வதா சர்வகாலமாக அழகாக இருக்கிறவர், இது சாதாரணமாக மேலோட தெரிகிற அர்த்தம். சோபனே அழகான, புண்டரீகாபே தாமர இதழ் போன்றதான அக்ஷிணி கண்கள் அவருக்கு இருக்கு. ஆகையால் அவருக்கு ஸ்வக்ஷஹா இன்னொன்று கண்கள், அதை பார்த்தால் அந்த பார்க்கிறவாளுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். இவர் பார்வை அவ மேல விழுந்ததுமே அவளுக்கு ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் ஏற்படும், அதுதான் கண்களுக்கு அழகு. நம்மளை இவர் பார்க்கப்படாதா அப்படின்னு இருக்கணும், நம்ம மனசும் அவரை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். இது சோபனமான ஒரு ஸ்வரூபம். ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லும் பொழுது பூதனான ஒரு அம்மா, அதே போல மகாலட்சுமி தாயார், பூதனாங்கிற ஒரு அம்மா வந்திருக்க கோகுலத்துக்கு. வரும்பொழுது எப்படின்னா நன்னா அலங்காரம் பண்ணிட்டு தான் வர, அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் அந்த அம்மாவை பார்க்கற, ஏதோ நகரத்துலேருந்து வந்திருக்கா போல இருக்க, எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா யாருக்கும் கிட்ட வந்து தடுக்கணும்னு தோணல, அதே போல கௌரவமும் தோணல. வந்தா பகவான் கிட்ட வந்தா பகவானுக்கு பால் கொடுக்க போனா பிராணனை விட்டுவிட்டா சரியா படி. அதே விதமாக மகாலட்சுமி தாயார் வந்தா, பார்க்கடல்ல இருந்து பிறந்தா, பிறந்த மறுட்சணமே கையில மாலையோட பிறந்தா, அத்தனை தேவதைகள் அத்தனை ராட்சதர்கள் எல்லோருக்கும் இந்த அம்மாவை பார்க்கணும்னு எழுந்து நின்றுண்டாளாம். என்ன ஒரு கௌரவம், ஒரு பிரதிபதி. அப்படி ஜனங்களை பார்த்த மாத்திரத்தினால் அவாட்டு ஒரு கௌரவம் வருது பார்த்தா, அது அந்த கண்களில் இருக்கக்கூடியதான ஒரு விசேஷம். நம்ம சாதாரணமாக இருக்காது கோபம் வந்தால் கண்ணு வச்சேன் சார் அப்படிங்கிறோம், கண்ணு வச்சேன்னா திருஷ்டி விழுந்ததுன்னு அர்த்தம். அது லோகத்தில் சொல்லிட்டு இருக்க, அவர் பார்த்தாரோ இல்லையோ இன்னைக்கு உடம்பு வந்துருத்துமா, அவர் கண்ணுக்கு உடம்பு கொடுக்கக்கூடியதான நிஜமான சக்தி இருந்தால் அவர் வேற எங்கேயோ நடந்திருப்பார். ஆனால் இவருக்கு அப்படி ஒரு பயம், அவர் பார்த்தாரு அவர் கண்டு பட்டுன்னு அதுக்கப்புறம் ரொம்ப கட்டம் சார் அப்படின்லாம் இவனா நினைச்சுட்டு இருக்கான். ஆனா விவகாரம் என்னன்னா, அந்த கண்ணுல தோஷம் இருக்கப்படாது. கண்ணுக்கு எப்பொழுதுமே நம்ம பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான எண்ணம் வரணுமா, அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான நிலை எங்க இருக்கு, பகவானுடைய கண்கள்ல இருக்கு. ஆகையால் சோபனே புண்டரே காபயாட்சி ஸ்வட்சா, கண்ணு மட்டும் இல்ல சார், எல்லா அங்கங்களும் சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கலும், நெத்தி என்ன, பாலபாகம் என்ன, மூக்கு என்ன, கண்கள் என்ன, காதுகள் என்ன, புருவங்கள் என்ன, அப்படி ஒவ்வொரு அம்சமும் அதாவது அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. சோபனானி அங்கானி அத்தியாயி ஸ்வங்கா, சாஸ்திரோக்த லட்சண லட்சிதமான அங்கங்கள், ஒவ்வொரு அங்கமும் சாஸ்திரத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றதோ அது மாதிரி இருக்கணும். ஒன்னு பெருசாகும், ஒன்னு சின்னதாகும். சில பேர் காது பெருசா இருக்கும், காது தொன்னையாட்ட முன்னுக்கு வந்திருக்கும், ஒவ்வொரு மாதிரி. அது நீங்க பார்த்தா தான் தெரியும், ஏன்னா அவரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா விவகாரம் என்னடா, எது எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தா போல இருக்கிறது பார்த்தல, அது பகவத் ஸ்வரூபம் தான். அடுத்த நாம சதானந்தஹான்னு பேர். ஆனந்தம்னா சந்தோஷம்னு அர்த்தம். இந்த சந்தோஷத்துக்கு நம்ம கணக்கெடுக்க முடியாது. மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே, ஒரு பருப்பு வாங்குறேன் 1 கிலோ 2 கிலோ 10 கிலோங்கிறேன், அதே போலயே கடையில போய் காய்கறி வாங்குறேன் 1 கிலோ 2 கிலோங்கிறேன், எண்ணெய் வாங்குறேன் 1 லிட்டர் கொடுக்கும் 2 லிட்டர் கொடுக்கும், ஏதோ ஒரு கணக்கு இருக்கு உங்களுக்கு. இதை விட அது வசதி. ஆனா இந்த ஆனந்தம் சந்தோஷம்னு இருக்க பத்தியில இதுல கால்குலேட் பண்ண முடியுமா சார்? இது சாதாரணமாக முடியாது. நீங்க சிரிச்சாலும் நான் சிரிச்சாலும் சிரிப்பு ஒண்ணுதான். ஆனா என்ன, சில பேர் வாயால சிரிப்பான், இதயத்துல அழுதுட்டு இருக்கும், உள்ளூர மனசுல கஷ்டம் இருக்கும், ஆனா ஏதாவது சமயத்துக்கு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்னும் சில பேர் என்ன, உள்ளூர கஷ்டம் இருந்தாலும் காட்டிக்காமல் சிரிச்சுட்டே இருப்பான், அப்படி சிரிப்பு இருக்கலாம். ஆனா நிஜமான ஒரு சிரிப்பு எல்லாருக்கும் சமானமா இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் சாந்தின்னு. அது என்ன, ராத்திரி தூங்கும் பொழுது நம்ம அனுபவிக்கிறது. இது 1 கிலோவா 2 கிலோவா ஒன்றும் சொல்ல முடியாது. தூங்கினா வரக்கூடியதான ஆனந்தம், அது எப்படிப்பட்டதான ஆனந்தம் தெரியுமோனா, அளவிட முடியாததான ஒரு ஆனந்தம். ஏன்னா அப்ப மறந்தோம், நம்ம சரீரத்தை மறந்தோம், நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் மறந்து போயிட்டோம். நீங்க எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னு தெரியாது. பணத்தை சம்பாதிச்சோடா எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு ஒன்றும் தெரியாது. அந்த கண்ணு மறந்துடுதுன்னு வச்சுங்க, இந்த உலகம் மறந்தது, சரீரம் மறந்தது. அதுக்கப்புறம் இந்த தூக்கத்துல எவ்வளவு ஆசை இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிக்கணும்னு எவ்வளவு கட்டம் இருந்தாலும், எல்லாத்தையும் மறந்து தூங்குறது. நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு நான் தூங்கி போயிட்டேன், ஒரு 10 நிமிஷம் எழுந்துக்கணும்னு நினைச்சேன், தூங்கி போயிட்டேன் சார், 1 மணி நேரம் ஆச்சு எழுந்துக்கிறது. என்னடா ஆச்சு, இவ்வளவு டென்ஷன் எல்லாம் இருந்தது அந்த தூக்கத்துல, எங்க போச்சு ஒன்னும் தெரியாது. வாழ்க்கையில இவ்வளவு கட்டங்கள் அனுபவிச்சுமே, கட்டங்கள்லாம் என்ன ஆயிடுது, தூங்கினதுமே போயிடுது. அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், ஒரு மனுஷனுக்கு வந்ததான ஒரு ஆனந்தம், அது இவ்வளவுன்னு யாராவது சொல்ல முடியுமோ? அதுல பாகுபாடு உண்டோ? ஸ்திரீகள் தூங்கினா குறைச்சல் ஆனந்தம், புருஷன் தூங்கினா அதிகமான ஆனந்தம், வயசானவளுக்கு தூங்கினா ஆனந்தம் குறைவு, நல்ல யவனமா இருக்கிறவன் தூங்கினாதான் குரட்டை விட்டு தூங்குவான், அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தூக்கம் வந்தா எல்லாம் மறந்து போயிடுது. ஆனா அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு பத்தில, அது இன்கம்பேரபிள். ஒருத்தரை விட இன்னொருத்தரோட அசத்தி குறைச்சி சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு விதமாக இந்த ஆனந்தத்தை நம்ம கணக்கிடணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன பண்றதுன்னு, அதுக்கு ஒரு வழி சொல்லிக்கிறதுக்கு உபனிஷத். யுவாத்யாசாதுவாத்யாயகா ஆதிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா. ஒரு மனுஷன் நல்ல யவனத்துல இருக்கணும், நல்ல எண்ணத்திலையும் இருக்கணும், வேதாத்தியனம் பண்ணிருக்கணும். இந்த பூமண்டலம் முழுக்க அவனுக்கு சர்வாவித்தா பிருத்வி சர்வாவித்தா பூர்ணா சாத், இந்த பூமண்டலத்துக்கு மொத்தம் அவர் தான் அரசன் அப்படின்னு சொல்லணும். அந்த பூமண்டலத்துக்குள்ள ராஜா ராஜ்யத்துக்குள்ள இன்டர்னல் கமோஷன் ஒன்றும் இருக்கப்படாது. வெளியூர்ல இருந்து சண்டை போடுறதுக்காக ஆளும் வரப்படாது. எல்லா ஜனங்களும் சௌக்கியமா இருந்து கொண்டு இவன் ராஜாவா இருந்தானே ஆனால் அவனுக்கு எப்படி நேர், அதுதான் மனுஷ ஆனந்தம். அப்ப நமக்கெல்லாம் ஆனந்தம் இருக்கான்னு டவுட் சார். என்ன இந்த ஆனந்தம்னு வாஷிகாரர் எழுதுறார், நலசக்கரவர்த்தி யுதிஷ்டிரர் இவள் தான் எக்ஸாம்பிள்ங்கிறார். ஆனா நம்ம கதையில பார்த்தீங்கன்னா அவ எப்பொழுதும் அழுதுன்னு தான், அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். ஆனா விவகாரம் என்ன, யுதிஷ்டிரர் மாதிரி ஒரு ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறார். இதுதான் பேசிக் மனுஷியானந்தம். இதை விட 100 மடங்கு ஆனந்தம் பிதேவானந்தம், அதை விட 100 மடங்கு ஆனந்தம் தேவதைகளுக்கு ஆனந்தம், அதை விட 100 மடங்கு ஆனந்தம். இப்படி மேலும் மேலும் ஆனந்தங்கள் போயிட்டே இருக்கு. எது வரைக்கும், பிருஹஸ்பதியினுடைய இந்திரனுடைய ஆனந்தம், பிருஹஸ்பதியினுடைய ஆனந்தம், அதுக்கப்புறம் இரண்டிகர்பர் பிரம்மதேவருடைய ஆனந்தம், அதுக்கு மேல என்னன்னு, அதுக்கு மேல கணக்கு எனக்கு கேட்காதேன்ட்டான். அவ்வளவு ஒரு ஆனந்தம் அது என்ன, நீங்க தூங்குறப்ப வரக்கூடியதான ஆனந்தம், இந்த சரீரத்தை மறந்து வரக்கூடியதான ஆனந்தம் வருது பார்த்தேல, அதான் மோட்ச ஆனந்தம். இப்படிப்பட்டதான ஆனந்தம் இருக்கே அதுதான் நம்ம பகவானுடைய ஸ்வரூபம்ங்கிறோம். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? சதானந்தா. இப்படி ஏக ஏவ பரமானந்தா, ஒரே பரமானந்தம் தான். உபாதி பேதாத், உபாதி பேதத்தினால சததா பித்யதே, நூறு நூறு கணக்காக போறது. இது சதானந்தா. ஏதத்தேவ ஆனந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்திரா உபதி வந்தி. இந்த ஒரு ஆனந்தத்தை தான் மற்ற எல்லா பிராணிகளும் ஒரு துளிய சமுதிரத்துக்கு முன்னால் நின்றுன்னா ஒரு துளி மேல விழறது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஓஹோ அந்த ஆனந்தம் தான் மற்ற பிராணிகளுக்கு. சமுதிரத்தை போல ஒரு ஆனந்தம் பகவானுடைய ஒரு ஆனந்தம் பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்டதான ஆனந்தம் உடையவர். ஆகையால் பகவானுக்கு சதானந்தா. இந்த சதானந்தாங்கிற பேரு கௌதமருடைய பிள்ளைக்கு வந்திருக்கு. அவர் இந்த பேரை வச்சுருக்க ராமாயணத்துல சதானந்தருங்கிறவர், அவர் சீதாதேவி இருக்கால அவபட்சம் வாத்தியார். சீதாராம கல்யாணத்துல சீதாதேவிக்கு வாத்தியாரா இருக்கிறவர் அவர். ராமம் பக்கத்துல வாத்தியார் வசிஷ்டர். இவா ரெண்டு பேரும் சேர்த்து கல்யாணம் நடத்தி வைக்கணும். ஆனா வசிஷ்டர் என்ன பண்ணாரு தெரியுமா, நீயே எல்லாத்தையும் நடத்தி வேணும், ஏன்னா வயசா எடுத்து போப்பா விவகாரம் முழுக்க. அதனால் சதானந்தர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ அம்மா அகத்திய கல்லா ஆயிட்டா. ராமபகவன் ராமன் அங்கே போறார். போகும்பொழுது அவருடைய பாத தூளி காத்து மேலப்பட்டது. அந்த சாபங்கள்லாம் போய் மறுபடியும் உயிரோட வந்துவிட்டார். இப்படி அம்மாவுக்கு ஒரு உஜ்ஜீவனம் பண்ணியிருந்தான மகாத்மா, அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைச்சதுன்னு ரொம்ப பொங்கி போய் ஆனந்தமாக நானே பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணியிருந்ததாக ராமாயணத்துல சதானந்தருடைய ஒரு கதையானது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த சதானந்தம் என்ன சொல்றது, மேலும் மேலும் ஒரு ஆனந்தம் மேலும் மேலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கே, அதான் சதானந்தா. ஏக ஏவ பரமானந்தா, பரமானந்தம் ஒன்னா இருந்த போதிலும் உபாதி பேதாத், அந்தந்த தடுக்கக்கூடியதான உபாதிகளுடைய பேதத்தினால சததா பித்யதே, நூறு கணக்காக பிரியறது. இது சதானந்தா. ஏதத் தெய்வ ஆனந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி இது ஸ்ருதே. அதுக்கப்புறம் நந்திஹி பரமானந்த விக்கிரக, அதனால தான் நந்தி. இந்த தமிழ்ல ஏதாவது குறுக்க வந்தாலும் நந்தி ஆட்ட நிக்கிறே சார் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு வசனம் வந்திருக்கு. என்ன, பரமேஸ்வரனை பாக்கிறதுக்கு முன்னால நந்தி குறுக்க நிப்பாரா, அதனால என்ன பண்றாருன்னா நந்தி காது வழியாக பரமேஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னு வச்சுட்டு அப்படி தலை வச்சுட்டு பரமேஸ்வரனை பாக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கா. சில கோவில்ல நந்தி பெருசா இருக்கும், பரமேஸ்வரன் லிங்கம் சின்னதா இருக்கும், பாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நந்தி வழியாக தான் பரமேஸ்வரனை பார்க்க, நந்திக்கும் பரமேஸ்வரனும் நடுவில் குறுக்கே போகப்படாது. ஏன்னா பரமேஸ்வரனை ஊஞ்சல்ல உட்கார வச்சு நந்தீஸ்வரன் தன்னுடைய மூச்சு காத்தினாலேயே ஆட்டின்ட்டு இருக்காராம். அதனால நடுவில் நம்ம போனோம்னா அந்த அவருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா பரமேஸ்வரனை ஆட்டுறதுக்கு கஷ்டமாக விடுபடும் பாருங்க அப்படின்னு. ஆகையால் இங்கே நந்திங்கிறது தமிழில் நம்ம நந்தின்னு இது வச்சுட்டு இருக்கோம், சம்ஸ்கிருதத்துல நந்தினா ஆனந்தம்னு அர்த்தம். பரமானந்த விக்கிரகா, சர்வதா சர்வகாலமும் எல்லாத்தையும் தாண்டினதான உயர்ந்ததான ஒரு ஆனந்த வடிவமா இருக்கிறவர். அதனால பரமானந்தாக்க நந்தின்னு பேர். நந்திஹி ஜோதிர்கணேஸ்வரா, லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ஜோதிர்கணங்களும் சூரியனோ சந்திரனோ அக்னியோ மின்னலோ இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஜோதிர்கணங்கள் இருக்கே ஜோதிஷர்களுக்கே இவாளுக்கெல்லாம் தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர் ஹோபாச தேமிரதம், ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கிறவர். அப்படிப்பட்டதான பரமாத்மா அவருடைய ஒளியில தான் மற்றதெல்லாம் பிரகாசிக்கிறது. சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ எல்லாமோ அவருடைய ஒளியை தான் கொஞ்சம் வாங்கிட்டு இது பண்ண சமேவ பாந்தமனு பாதி சர்வம் சத்திய பாசா சர்வமிதம் விபாதி, அவருடைய பிரகாசத்தினால்தான் மற்றவர்கள்லாம் பிரகாசிக்கிறது. ஆகையால் ஒளி வடிவமாக இருக்கு. முன்னால ஆனந்த வடிவம்னு சொன்னேன், இங்க ஒளி வடிவம்னு சொல்றேன். ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு இருக்கிறதுனால ஒளி வடிவமாக பகவான் இருக்கார். ஜோதிர் கணானாம் ஈஸ்வரா ஜோதிர் கணேஸ்வரா ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது மட்டும் இல்ல, யதாதித்யகதம் தேஜோ ஜகத்பாசயதேகிலம் எச்சந்திரமசி எச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ நெருப்புல இருக்கிற ஒளியோ எல்லாம் என்னுடைய ஒளி தான் போங்க அப்படின்னு தன்னுடைய ஒளியை பத்தி விசேஷமாக பகவத் கீதையில் சொல்லியிருக்காரு. அப்படி ஒளிகளுக்கெல்லாம் உயர்ந்ததான ஒரு சொரூபமா இருக்கிற பகவானுடைய நாம ஜோதிர் கணேஸ்வரா. அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல விஜித ஆத்மா விஜேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சய. இந்த நாமக்கள் நாளைக்கு